ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு 2வது அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
கண் இருக்கின்றது, கண்ணுக்கு காணுந்தன்மை உண்டான்னு கேட்டா காணுந்தன்மை உண்டுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் புற ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. கண்ணுக்கு ஒளி உண்டுதான், ஆனால் விளக்கொளியின் துணையின்றி அல்லது கதிரவன் ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. அதுபோல ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, திருவருளின் துணையின்றி அந்த அறிவு விளங்காது. திருவருளால் தான் ஆன்மா அறிவு விளக்கப்பெறும். இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனா சிலர் என்ன சொல்லிடுறாங்க, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது என்று சொன்னார். அப்ப அவர்களிடம் மிக அருமையாக தர்க்க முறையிலே கேள்வி கேட்கின்றார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கன் தெளிவில் எனில் என் செய்ய என்று அருமையாக கேட்கும். அதாவது உயிருக்கு அறிவு அறிவே கிடையாது என்று சிலர் சொல்கின்றார்களே, அந்த கருத்து எதை போன்றது என்றால் கண்ணுக்கு காணந்தன்மையே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. இப்ப கண்ணுக்கு வந்து காணந்தன்மை இருப்பதனால்தான் சூரிய ஒளியால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது. கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் இருளால அந்த கண்ணொளியை மறைக்க முடியுது. இப்ப காணந்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப படலத்தால் மறைப்புண்டா கண், காணந்தன்மையை இழந்து நிற்கின்ற கண் இருக்கின்றதே, குருட்டுத்தன்மை பெற்றிருக்கின்ற கண் என்பது என்ன? படலத்தால் மறைப்புண்ட கண். படலத்தால் மறைக்கப்பட்ட கண்ணுக்கு வந்து இருள் இருந்தாலும் சரி ஒளி இருந்தாலும் சரி ஒரு வித்தியாசமும் கிடையாது, அந்த கண் எதையும் காணப்போவதில்லை. ஏனென்றால் அது படலத்தாலே தடுக்கப்பட்டு அந்த கண்ணானது காணந்தன்மையை இழந்து நிற்கின்றது. அது மாதிரி கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் ஒளியினால், அதாவது கதிரவன் ஒளியினால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது, இருளால் கண் பார்வையை மறைக்க முடிகின்றது. மேலும் இந்த உலகமானது இந்த கண்ணால் காணும் பொருட்டு தான் இந்த உலகம் உள்ளது. கண்ணுக்கு காணந்தன்மை இல்லை என்றால் கதிரவன் ஒளியினால் என்ன பயன் இருக்க முடியும்? இருள் தான் என்ன செய்ய முடியும்? இருள் தான் மறைக்க முடியுமா? உலகத்தினாலதான், உலகத்தை உலகம் இருந்துதான் இதுக்கு. கண்ணுக்கு காணந்தன்மை இல்லாட்டா அந்த கண் முன்னால உலகம் இருந்துதான் இதுக்கு என்று கேட்டு அதோடு நிறுத்திக் கொள்கின்றார். அப்போ இந்த குறட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணந்தன்மை உள்ளது என்ற கருத்தை சொல்ல வருவதாக தெரிகின்றது. ஏனென்றால் அந்த குறட்பா அப்படிதான் சொல்கின்றது. அலர்கன் தெளிவில் எனில், அலர்கன் தெளிவில் எனில் என்று சொன்னார். அதாவது விழித்திருக்கின்ற கண்ணிலே காணந்தன்மை இல்லை என்று சொன்னால் சூரிய ஒளியினாலும் பயன் இல்லை. ஏன்னா பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தான் சூரிய ஒளி வேண்டும், சூரிய ஒளியின் துணை கொண்டு அந்த கண் பார்க்கும். பார்க்கக்கூடிய அந்த தெளிவே இல்லை அந்த கண்ணுக்கு அப்படின்னா சூரிய ஒளியாலும் அந்த கண்ணுக்கு பயன் இல்லை. இருளும் அந்த கண்ணிலே எந்த மறைத்தலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த கண்ணுக்கு காணந்தன்மையே இல்லை. அது மாதிரி கண்ணுக்கு எதிரே இருக்கிற உலகத்தாலும் அந்த கண்ணுக்கு எந்த பயனும் இல்லை. ஆகவே அலர்கன் தெளிவு இல் எனில், விழித்திருக்கின்ற கண்ணிலே தெளிவு அதாவது காணந்தன்மையாகிய அந்த தெளிவு இல் எனில், இல்லை என்றால் ஒளியும் இருளும் உலகும் என் செய்ய, கதிரவன் ஒளியும் கார் இருளும் உலகமும் என்ன செய்வதற்காக இருக்கின்றன, என்ன பயனை செய்தல் பொருட்டு இவையெல்லாம் இருக்கின்றன என்று முடிக்கின்றார். அப்ப இந்த குறட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணந்தன்மை உண்டு என்ற கருத்தை சொல்லுவதாக தெரிகின்றது. ஆனால் இதன் மூலம் சொல்கின்ற கருத்து வேறு. எப்படி ஓமையை மட்டும் சொல்லியிருக்கின்றார். ஆனால் பெரிதும் ஒழிதல் அணியிலே அருமையாக சொல்வது குரல் வெண்பாவிற்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். அதான் தகுந்த ஆசிரியரிடத்திலே குரல் வெண்பா என்ற யாப்பு அமைந்து விட்டது என்றால் அதனுடைய சிறப்புக்கு கேட்கவே வேண்டாம். வள்ளுவர் சொல்வார், சில குறட்பாக்களை பார்க்கின்றோம், சொல்வார் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும் புணலின் நீங்கின் அதனை பிற என்று சொல்லி முடித்து விடுவார். அதாவது தண்ணீரிலே முதலையானது பிற விலங்குகளை வென்றுவிடும், தண்ணீரில் இருக்கும் போது வென்றுவிடும். ஆனால் அந்த முதலை தலைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் மற்ற விலங்குகள் அந்த முதலையை, மற்ற வனவிலங்குகள் தாக்கி அழித்துவிடும். ஆக எந்த விலங்கையினாலும் முதலை வெல்லும், ஆனா எங்க வச்சு? தண்ணீர்ல வச்சுதான். தரைக்கு வந்துட்டுதுன்னா மற்ற வனவிலங்குகள் அம்பிட்டுச்சுன்னா மற்ற விலங்குகள் இதை அழித்து விடும் என்று சொன்னார். இந்த கருத்தான் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த குரட்பாவன் மூலம் வள்ளுவர் சொல்ல வருவது என்ன? முதலை எந்த இடத்துல வெல்லும், முதலை எந்த இடத்துல தோற்கும் என்று இந்த கருத்து தான் அங்க சொல்ல வேண்டிய கருத்தா என்றால், இந்த கருத்தின் மூலம் அங்கே வள்ளுவர் உணர்த்துகின்ற கருத்து வேறு. என்ன கருத்து உணர்த்துகின்றார் என்றால், அதுபோல அரசனும் இடனாரை இடமறிந்து அவன் நடக்க வேண்டும். எந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்டினால் செல்லுமோ அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும். எந்த இடத்துல வச்சு அவன் போர் செய்தால் வெற்றி பெறுவானோ அந்த இடத்துல போர் செய்யணும். எவ்வளவுதான் வந்து எளியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இடத்திற்கு போய் அவர்களோடு மோதினால் அது வெற்றிக்கு வெற்றியை நமக்கு தேடித்தருவது கடினம் என்று சொல்கின்றார். அதான் அங்க கருத்து, அதான் அரசன் இடமறிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதை அந்த முதலை மேல வைத்து சொன்னார். இப்படி வேறொரு கருத்தை கூறி அதன் மூலம் உரிய கருத்தை தர வைப்பதை, இது ஒரு அழகு, ஒரு அணிநயம். அணி என்றாலே அழகு, அழகாக சொல்வது கவிதைக்கு இயல்பல்லவா? ஆகவே இந்த அணியினை என்ன சொல்வார்கள் என்றால் பிரிது மொழிதல் அணி என்று சொல்வார்கள். பிரிது மொழிதல், வேறொன்றை சொல்லுதல், வேறொன்றை சொல்லி உரிய கருத்தினை பெற வைத்தல். அது நம்ம அதை மாதிரிதான் இங்கேயும் அந்த பிரிது மொழிதல் அணியைத்தான் இங்கே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் கையாண்டுள்ளார்கள். விழித்திருக்கின்ற கண்ணிலே ஒளி இல்லை என்றால், காணந்தன்மை இல்லை என்றால், கதிரவனுடைய ஆளும் பயனில்லை, இருளாலும் பயனில்லை, உலகத்தாலும் பயனில்லை சொல்வதன் மூலம் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஆன்மாவுக்கு அறியந்தன்மை இல்லை என்றால் திருவருளாலும் ஆன்மா பயன்பெறுவதற்கு ஒன்றுமில்லை. சூரிய ஒளி மாதிரி திருவருள், இருள் மாதிரி ஆணவமலம். ஆணவமலம் உயிரை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உயிரின் அறிவை தடுக்கின்றது அப்படின்னு சொல்றோம். இப்போ இவங்க சொல்ற மாதிரி உயிருக்கு அறிவுனே ஒன்று இல்லை என்றால் இந்த ஆணவமலம் எதை மறைக்கின்றது? உயிர்களுடைய எதை மறைக்கின்றது? உயிர்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தால் இந்த ஆணவமலம் உயிர்களின் அறிவை மறைக்குதுன்னு சொல்லலாம். உயிர்களுக்கு அறிவை இல்லைன்னு சொல்ல ஒரு முடிவு வந்து விட்டால் இப்ப ஆணவமலத்திற்கும் வேலை இல்லை, திருவருளுக்கும் வேலை இல்லை. திருவருள் உணர்ச்சினாலும் ஜடப்பொருள் உணரப்போவதில்லை. அது மாதிரி உலகத்தை வச்சு இந்த உயிர்கள் என்ன அனுபவிக்க போகின்றன? அறிவுள்ள பொருள் தான் அனுபவிக்க போறது. ஆகையினாலே அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, உயிர்களுக்கு அறிவே இல்லை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உயிர்கள் தானே அறியக்கூடிய சுதந்திர அறிவுடையவை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் எப்படி சொல்கின்றோம்? அதான் கண்ணில் வைத்து சொல்கின்றோம். கண் காணந்தன்மை உடையதுதான், ஆனால் புற ஒளி காட்டினாலன்றி காணாது. அதுபோல உயிர்கள் அறியும் தன்மை உடையவைதான், ஆனால் திருவருள் அறிவித்தால் அன்றி உயிர்கள் அறிய மாட்டார். ஆக திருவருள் அறிவிக்கின்ற திருவருள் சிறந்த பொருளை அறிவிக்க வேண்டியதுதானே. உயிர்களுக்கு சிறந்த சார்பு சிவம் தான், அந்த சிவத்தை உயிர்களுக்கு காட்ட வேண்டியதுதானே. அதனை விடுத்து ஏன் உலகத்தையே காட்டி நிற்கின்றது என்று சொன்னால், உயிர்களுக்கு பற்றெல்லாம் உலகத்துல தானே இருக்கின்றது. சிவத்தை அறிய வேண்டும் என்று எத்தனை உயிர்கள் கேட்கின்றன? அதிபக்குவம் தீவிரதர சத்தியவாதம் வந்த உயிர்கள் தான் அப்படி வேண்டி நிற்கின்றன. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தவந்துறையும் பூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல அசிந்துருக வேண்டுமனே என்று, அப்படி அந்த நிலையிலே எம்பெருமானுடைய திருவடியே வேண்டும் என்று உருகி நிற்கின்ற உயிர்களுக்குத்தான் திருவருள் எம்பெருமானை காட்டும். நாமெல்லாம் உலக பேர்கள், இன்னும் எத்தனையோ உலக பேர்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே அந்த பற்று தீரும் வரை திருவருளானது சிவபெருமானை காட்டார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஆகையினாலே உயிர்கள் பக்குவம் அடையும் வரை யான் எனது என்ற உணர்ச்சியை விடாது. அந்த உணர்ச்சியோடு இருந்து கொண்டு உலக சார்பிலே உயிர்கள் அழிந்து நிற்கும். ஆகவே உலகத்தை அசத்து என்பார்கள், சிவத்தை சத்து என்பார்கள். சத்து என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு எதிர்ப்பதமாகிய அசத்து என்னன்னு சத்து என்றால் எப்போதும் ஒரே தன்மை தாய் இருக்கக்கூடிய ஒரு, அதாவது நிலை மாறாத ஒரு. சிவம் மேன்மையான நிலையில இருக்கும், அந்த நிலையில் விட்டு ஒரு நாளும் மாறாது. ஆனால் உலகம் அப்படி அல்ல, நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி மாறி இருக்கும். அதுதான் உலகத்தினுடைய உலகம் இன்று ஒரு நிலையிலே காணப்படுகின்றது, சில பல ஆண்டுகள் கழித்து இதன் நிலை மாறிவிடும். எத்தனையோ காலத்துக்கு முன்பு வேறு ஒரு மாதிரி இருந்தது. அங்க உலகமானது தோன்றி இருந்து அழிந்து பின்பு மீண்டும் தோன்றி இப்படி நிலை மாறிக்கொண்டே வருவது. அது மட்டுமன்று, தோன்றுகிறது இருக்கின்றது, அந்த இருக்கின்ற குறிப்பிட்ட காலம் வரையாவது ஒரே நிலையில் இருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை, அன்றாடம் மாறிக்கொண்டே வருகிறது இந்த உலகம். அப்படி ஒரு நிலையில் இல்லாமல் நிலை மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கின்ற பொருளைத்தான் அசத்து என்பார்கள். அதான் சத்து என்பது ஒரே நிலையில் உள்ள பொருள், அதுக்கு எதிர்ப்பதான் அசத்து. அப்ப நிலை மாறிக்கொண்டே வரும். சத்து என்பது சிவம், அசத்து என்பது உலகம். இவ அருமையாக சொன்னார்கள், இது ரெண்டும் ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்தாகிய சிவம் அது எதை சார்ந்து எதை அனுபவிக்கணும், அதற்கு என்ன குறை? பாருங்க, நம்ம உலக வழக்கு என்ன சொல்றோம், எல்லா வளங்களையும் அனுபவிப்பவனுக்கு இவனுக்கு என்ன குறை இருக்கு? இதுதான் ராஜா யாயமை, எதனாலும் அனுபவிப்பாங்க. ஆனால் உன் சித்தாந்த நோக்கு எப்படி உள்ளது, எதுவுமே தேவையில்லை, எந்த அனுபவமும் எனக்கு தேவையில்லை, எதையும் சாராமலேயே நான் நிறைவாக இருந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த நிலையத்தான் வந்து குறையில்லாத நிலைன்னு சித்தாந்தம் சொல்லுது. அப்ப சிவபெருமான் தான் குறையில்லாதவன். ஏன்னா எதையும் சார்ந்து எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற தேவையே இல்லாதவன், பரிபூரணமான பொருள்ங்கிறது அதான். அதைத்தான் குறைவிலா நிறைவே என்று திருமுறை சொன்னது, நம்முடைய திருவாவளுதுறை பதிகம் சொன்னது, சுந்தரமுத்து சுவாமி பதிகம். அதான் குறைவிலா நிறைவு. ஆகவே சத்தாகிய சிவம் நிலை மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த அசத்தாகிய உலகத்தை அறிய வேண்டியதில்லை. ஆனா உலகம் இருப்பதை சிவம் அறியும். ஏன்னா உலகமே வந்து சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டதுதான், சிவபெருமானால் நிலைநிறுத்தப்படுவது, சிவபெருமானால் ஒடுக்கப்படுவது. ஆகவே உலகம் உள்ளது என்பது சிவபெருமானுக்கு தெரியும். அப்ப அறிய வேண்டியதில்லைன்னு எதுக்காக சொன்னா, தன் பொருட்டு, தன் அனுபவத்தின் பொருட்டு. நாமெல்லாம் எப்படி உலக தெரிகிறோம், நம் பொருட்டு நம்முடைய அனுபவத்தின் பொருட்டு உலக தெரிகின்றோம். இந்த மாதிரி உலகத்தை அறிய வேண்டிய தேவை சிவபெருமானுக்கு இல்லை. அதான் ஏழாம் சூத்திரத்துல சொன்னார்கள் என்றால், யாவையின் சூனியம் சத்ததில் ஆகலின் சத்தே அறியாது என்று சொன்னால், அப்ப சத்தாகிய சிவம் உலகத்தை அறியாதுன்னு நாம, அப்ப உலகம் இருப்பதே சிவம் அறியாதுன்னு அப்படி பொருள் பண்ணிடக்கூடாது. அங்க சூத்திரம் உரையில சித்துரையிலும் பாடியத்திலும் நன்கு விளக்குவார்கள். சூனியம் என்பதற்கு கூட பொருள் விளக்குவார்கள். நமக்கு தனித்தனி பொருளாக உலக பொருள்கள் தோன்றுவது மாதிரி அப்படி சிவத்தின் முன்னிலையில் முனைத்து தோன்ற முடியாது. ஏன்னா எல்லா பொருளிலும் சிவம் கலந்துள்ளது, எல்லா பொருளையும் சிவபெருமான் ஒருங்கே அறிவான், நம்மை மாதிரி தனித்தனியாக சுட்டி அறிய மாட்டான். அதுதான் அங்க யாவையும் சூனியம் என்பதற்கு பொருள். ஆகையினாலே சத்து அசத்தை சாரா, சத்து அசத்தை சாராது என்று வாசிரியர் தெளிவாக கூறினார். நமக்கு உலக சார்பு இல்லாமல் நம்மால் முடியாது, விளங்குகின்ற சுற்றறிவும் விளங்காமல் போய்விடும். ஆனால் சிவத்திற்கோ உலக சார்பு தேவையில்லை, சத்தாகிய சிவத்துக்கு அசத்தாகிய உலக சார்பு தேவையில்லை. ஆகவே சத்து அசத்தை சாராது. சரி, அப்ப அசத்தாகிய உலகம் சிவத்தை சாருமா? அசத்தாகிய உலகத்திற்கு அது அறிவு கிடையாது, அது அசித்தும் கூட. அசித்து என்றால் அறிவற்றது, உலகம் அறிவற்றது. ஆகவே அது தன்னை அறியாது, சிவத்தையும் அறியாது. ஆகையினாலே சிவமும் தன் அனுபவத்தின் பொருட்டு உலகை அறிய வேண்டியதில்லை, உலகமோ அறிவற்ற சடமாகையினாலே அதுவும் சிவத்தை அறிய முடியாது. ஆகையினாலே உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிப்பதும் சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிப்பதுமாக உள்ள பொருளே உயிர்களாகும். உயிர்கள் பக்குவம் வரும் வரை உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிக்கும். பக்குவம் வந்த பிறகு அவை குருவருளால் சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிக்கும். ஆகவே அசத்தாகிய உலகத்தையும் அறியக்கூடியது, சத்தாகிய சிவத்தையும் அறியக்கூடியது இந்த உயிர். ஆகையினாலே இந்த உயிர் சதசத்து என்று சொல்லப்படும். இவை உய்தல் சதசத்தாம் உயிர். இவை என்றால் அசத்து சத்து என்ற இரண்டையும், அசத்து அதாவது உலகம், சத்து சிவம், உலகம் சிவம் என்ற இரண்டையும் உய்தல், உய்த்து அறியக்கூடியது. உய்த்து அறியக்கூடியது எது என்றால் உயிர். ஏன்னா சிவமும் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமோ சிவத்தை அறிய முடியாது சடம். ஆகையினாலே உலகையும் அறியக்கூடியதாக சிவத்தையும் அறியக்கூடியதாக இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்று சொல்வார்கள். ஆக இப்படி சத்து ஆகிய சிவம், அசத்தாகிய உலகம் ரெண்டையும் அறியக்கூடியது, உய்த்து உணரக்கூடியது உயிர். இந்த உயிரை சத்து என்று சொல்வதா அசத்து என்று சொல்வதா என்று சொன்னால், இது அசத்தாகிய உலகத்தை அறியும் பொழுது அந்த உலகத்தை சார்ந்து இந்த உலகத்தை அறியும். அந்த அசத்தாகிய உலகத்தின் மயமாகவே இந்த உயிர்கள் இருக்கும். உலகத்தின் இயக்கத்தை வைத்துத்தான் நம்ம உயிர்களின் இருப்பினை அறிந்து கொள்கின்றோம். உடல் இயங்குகின்றது, உடலுடைய இயக்கத்தை வைத்துத்தான் உயிர் இருப்பதை அறிந்து கொள்கின்றோம். உயிர் தனித்து விளங்கவில்லை. உலகம்னா அதுல உடம்பும் அடங்கும். ஆகவே உடம்பை சார்ந்து, உடம்பாகிய அசத்தை சார்ந்து, உடம்பாகிய அசத்தாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது உயிர். ஆகவே அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாய் விளங்குவது. அப்போ அது அசத்த பக்குவம் வந்த பிறகு முத்தி அடைந்து சத்தாகிய சிவத்தை சார்ந்து சத்தின் மயமாகவே விளங்கும். அப்போ அது சத்தான் தன்மை பெறுகிறது. எனவே இது இப்படி ரெண்டு தன்மையும் பெறக்கூடியதா இருப்பதனால இந்த உயிர்களை சதசத்து என்று சொல்வார்கள். சதசத்து என்று இந்த உயிர்களை சொல்வார்கள் என்று அரிய கருத்து இந்த 17வது குறட்பாவிலே சொல்லப்பட்டது. எல்லாம் அப்படி தொடர்ச்சியாக வருகின்றது. உயிர்களுக்கென்று சுதந்திரமாக செயல் கிடையாது என்றார்கள். தானே அறிந்து கொள்ளக்கூடிய சுதந்திர அறிவும் கிடையாது என்றார்கள். அது பற்றி உயிர்களுக்கு அறிவே இல்லை என்று சொல்லக்கூடாது. அறிவே இல்லை என்று சொன்னால் திருவருளாலும் ஆணவ மனத்தாலும் உலகத்தாலும் இந்த உயிர்களுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும், என்ன நன்மை தீமை இருக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆகவே உயிர் அறிவுள்ளது. அது அந்த அறிவை கொண்டு அது எதையெல்லாம் அறிகின்றது என்றால் அசத்தாகிய உலகத்தையும் அறிகின்றது, சத்தாகிய சிவத்தையும் அறிகின்றது. இந்த உயிர்கள் இல்லை என்று சொன்னால் உலகத்தாலும் சிவத்தாலும் பயன் கொள்வதற்கு யாரும் இல்லை. ஏன்னா உலகமும் அனுபவப் பொருள், சிவமும் அனுபவப் பொருள். உலகம் மலச்சார்புடைய உயிர்களுக்கு அனுபவப் பொருள், சிவமோ மலத்தினின்று நீங்கிய சுத்த ஆன்மாக்களுக்கு அனுபவப் பொருள். நமக்கெல்லாம் உலக அனுபவ பொருளா இருக்கு, நாயன்மார்களுக்கெல்லாம் சிவம் அனுபவ பொருளா இருக்குது. எனவே உலகம் சிவம் ரெண்டுமே அனுபவ பொருள்னா அனுபவிப்பதற்கு ஆள் வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த அனுபவத்திற்குரிய இந்த ஆட்கள் தான் உயிர்கள். உலகத்துக்கு அசத்துன்னு பேரு, சிவத்துக்கு சத்துன்னு பேரு. அசத்தை சாரும் போது இந்த உயிர்கள் அந்த ஆக இந்த 17வது குறட்பாவிலே கூறப்பட்ட உண்மை என்னவென்றால், உலகம் நிலை மாறக்கூடியது, ஆகையினாலே உலகமானது அசத்து. சிவம் என்றும் ஒரே பெருநிலையிலே மாறாமல் விளங்குவது. எனவே சிவம் சத்து. உயிர்கள் சத்தா அசத்தா என்று சொன்னால், உயிர்கள் அசத்தாகிய உலகத்தை சார்ந்திருக்கும் பொழுது அசத்தான் தன்மையும், சத்தாகிய சிவத்தை சார்ந்துவிட்ட போது சத்தாந்தன்மையும் பெற்று இப்படி இருதிறன் கொண்டு விளங்குவதனாலே உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும். ஆகவே இந்த சதசத்தாகிய உயிர்கள் கண்டிப்பாக வேண்டும். ஏனென்றால் சிவம் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமும் சிவத்தை அறியாது. எனவே உலகத்தை அறிந்து ஆக இவ்வாறு சதசத்தாக உயிர்கள் விளங்குகின்றன என்ற உண்மை 17வது குறட்பாவிலே தெரிவிக்கப்பட்டது. இது 18வது குறட்பாவிலே என்ன செய்தி தெரிவித்து வருகின்றார்கள் என்று சொன்னால், இவ்வாறு அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாக விளங்குகிறது உயிர், அதுபோல முத்தி காலத்திலே சத்தை சார்ந்து சத்தின் மயமாக விளங்குவது என்று சொன்னால், அது எப்படி முடியும்? இப்படி எதை சார்ந்ததோ அதன் அந்த சார்ந்ததன் மயமாக விளங்குவதற்கு உயிரால் முடியுமா? அப்படி ஒரு பொருள் இருக்கத்தான் முடியுமா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த கேள்விக்கு அந்த தடைக்கு விடை கூறுவது போல அருமையாக 18வது குறட்பாவை அமைத்துள்ளார்கள். எதை சார்ந்ததோ அதன்மயமாக விளங்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் இல்லையா என்று கேள்வி கேட்டு பதில் கூறாமலே விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அந்த கேள்வியை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் பதில் நம்மிடமிருந்தே வந்துவிடும். அப்படி அமைத்துள்ளார்கள். பாருங்கள், அருமையாக கேட்கின்றார்கள். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளதோ புவி என்று கேட்கின்ற புவி, இந்த புவியிலே இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குவதும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குவதுமான பொருள்கள் இல்லையோ இந்த புவியிலே இல்லையோ என்று கேட்கின்றார். அப்ப நமக்கு உடனே தெரிகின்றது, கண், இந்த கண்ணானது இருளை சார்ந்தால் கண்ணும் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் கண்ணும் ஒளிமயமாக விளங்கும். ஆகவே கண்ணானது இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குகின்றது, ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குகின்றது. மேலும் ஆகாயம், ஆகாயமாகிய நம்மை சுற்றி உள்ள இந்த வெட்ட வெளி இருக்கின்றது, இதுவும் இருளை சார்ந்தால் ஆகாயம் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் ஒளிமயமாக விளங்கும். இருளுக்கும் ஒளிக்கும் வேறாக நாம் ஆகாயத்தை தனித்து பார்க்க முடியாது. பகல்லெல்லாம் ஆகாயத்தை ஒளிமயமா பார்க்கின்றோம், இரவில் இருள்மயமா பார்க்கின்றோம். இப்படி ஆகாயமும் இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமா விளங்குகிறது. ஆகவே உலகத்திலே அப்படி பொருள்கள் இல்லையோ, இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாகவும் விளங்கக்கூடிய பொருள்கள் உலகத்திலே இல்லையோ என்று கேட்பதன் மூலம் நாம் இருக்கத்தான் செய்கின்றன, ஆகாயம் உள்ளது, கண் உள்ளது என்று நாம் உய்த்து உணர்கின்றோம். அதே மாதிரிதான் உயிர்களும் எதை சார்ந்ததோ அந்த சார்ந்ததன் தன்மை பற்றி விளங்குவன. உலகத்தை சார்ந்தால் உலகத்தை போல இவையும் நிலையற்ற தன்மை பெற்று பல பிறவிகளிலே நிலையற்று சுழந்து வருகின்றன. இறைவனை சார்ந்தால் அந்த இறைவன் மயமாக சிவமயமாக விளங்குகின்றன என்று 17வது குறட்பாவிலே சொன்ன கருத்தினை இந்த 18வது குறட்பாவின் மூலம் சாதித்தார். இனி 19வது குறட்பாவிலே ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உயிர்கள் உலகத்தை சார்ந்து அசத்தாகி உலகத்தை சார்ந்து இவையும் அசத்தான் தன்மையோடு விளங்குகின்றன சொன்னீர்கள். சத்தாகி சிவத்தை சார்ந்தால் சத்தான் தன்மை பெறுகின்றன. கேள்வி என்னவென்றால், உலகமும் சிவமும் பிரிந்தா இருக்கின்றன, சிவம்தான் எல்லா பொருள்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருள் ஆயிற்றே. இந்த நூலில் முதல் குறட்பாவிலே அதைத்தானே சொன்னார்கள். ஆகையினாலே சிவத்தை சாராமல் உலகத்தை சார்ந்திருக்கின்றன சொல்லி முடியும்? உலகம் என்பதுதான் சிவம் கறந்திருக்கின்றதே. இருளினாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருணிலய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்றெல்லாம் திருமுறைகள் சொல்கின்றன. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இப்படி உலகெங்கிலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது. உயிர்களிடத்திலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது, ஊனாகி உயிராகினார். அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் தம்மிடத்திலும் தாம் வாழ்கின்ற உலகத்தினிடத்திலும் கடந்திருக்கின்ற சிவத்தை ஏன் இந்த உயிர்கள் சார்ந்து அறியவில்லை? இந்த உயிர்கள் உலகத்தை அறிகின்றன, ஆனால் இந்த உலகத்திற்கு இரண்டர கலந்திருக்கின்ற சிவத்தை அறியவில்லை. ஏன்? உயிரிடத்தில் கூட சிவம் கலந்துள்ளது, அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் சிவத்தை அறியவில்லை. உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டுமே அறிகின்றன, அதில் உள்ள சிவத்தை அறிவில்லை, அது ஏன் என்று தடையிடும். அப்ப அதுக்கு அருமையாக சொன்னார்கள், சிவம் எங்கும் நிறைந்திருக்கின்றது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்ப என்ன கேள்வி வருது? எங்கும் நிறைந்த சிவத்தை இந்த உயிர்கள் ஏன் அறியவில்லை? கேள்வி, உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டும் அறிஞ்சு சொல்றீங்களே, அப்புறம் பக்குவம் வந்த பிறகுதான் அது சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிகள் சொல்கிறோம். இப்போ உலகத்தை அறியும் போது உலகத்திலே கலந்துள்ள சிவத்தை ஏன் அறிய முடியவில்லை என்று சொன்னால், இப்போ ஊமன் என்று ஒரு பறவை இருக்கின்றது, அது கூகைன்னு சொல்லுவாங்க. அந்த கூகை வந்து சூரிய ஒளியின் சூரியன் சன்னதியிலே இருந்தாலும் சூரிய ஒளியிலே இருந்தாலும் அந்த சூரிய ஒளியின் துணை கொண்டு அந்த கூகை எதையும் காணாது. என்னவென்றால் அதற்கு அந்த ஒளியும் இருள் போலத்தான் விளங்குகிறது. சூரிய ஒளியிலே எதையும் அதனால அறிய முடியும். அதனுடைய கண்ணின் தன்மை அப்படி. அது மாதிரி உயிர்கள்லாம் சிவசந்ததி தான் இருக்கின்றன, சந்தேகம் இல்லை. உயிர்கள் உலகம் எல்லாம் சிவசந்ததி தான், சிவசந்ததி தான் இருக்கின்றன. இருந்தும் இந்த உயிர்களுக்கு அந்த கூவைக்கு எப்படி ஒளியை அறிந்து கொள்ள முடியாதா இருக்கின்றதோ, அதுபோல இந்த சிவபெருமானை காண இயலாத உயிர்களும் அப்படித்தான் சிவபெருமானை அறியாமல் இருக்கின்றன. ஒளியும் மிக விருளே, திருவருளாகிய ஒளி எங்கும் நிறைந்துள்ளது, சிவசக்தியாகிய ஒளி. ஆனா உயிர்களுக்கு அது இருளாகத்தான் இருக்கு. எப்படிப்பட்ட உயிர்களுக்கு? மண்கண் காணாதவை. அதாவது மண் என்று சொல்லும் போது இங்க சிவபெருமானை குறிக்கின்றது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் என்று ஏற்கனவே சிவபெருமானை மண் என்று குறிப்பிட்டார். மண் என்றால் மன்னவன். மண்கண் காணாதவை, அதாவது சிவஞானத்தை காண இயலாத ஆன்மாக்களுக்கு இந்த சிவஞானம் அறிய முடியாததாக விளங்குகின்றது. எப்படி என்றால், சூரிய ஒளியை காண இயலாத கூகைக்கு அந்த சூரிய ஒளியை அறிய முடியாத இருளாக இருப்பது போல, மண்கண் காணாதவை, அதாவது ஊமன் கண் போல மண்கண் காணாதவை, கூகையினுடைய கண்ணை மாதிரிதான் சிவஞானத்தை காணாத ஆன்மாக்களும். எப்படி என்றால், ஒளியும் மிக இருளே. ஒளி இருள் என்பது கூகைக்கு கூகைக்கும் வச்சுக்கிடணும், உயிர்களுக்கும் வச்சுக்கிடணும். கூகைக்கு வைத்துக் கொள்ளும் போது ஒளி என்பது சூரிய ஒளி, இருள் என்பது பூத இருள். உயிர்களுக்கு வைத்துக் கொள்ளும் பொழுது ஒளி என்பது சிவஞானம், இருள் என்பது அறியாமை என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஊமன் கண் போலத்தான் இந்த மண்கண் காணாதவை, இது சிவஞானம் காணாத உயிர்கள். கூகையின் கண் போலத்தான் சிவஞானம் காணாத உயிர்கள். அவற்றிற்கும் ஒளியும் மிக இருளே, அவற்றிற்கும் ஒரு சொல் வருவித்துக் கொள்ள வேண்டும். அந்த உயிர்களுக்கும் கூகையின் கண் போல சிவஞான ஒளியும் இருளாகவே உள்ளது. கூகையின் கண்ணுக்கு புற ஒளியானது பூத இருளாக இருப்பது போல, சிவஞானத்தை காண இயலாத உயிர்களுக்கு அந்த சிவஞானமாகிய அந்த திருவருளும் அறிய முடியாததாகவே உள்ளது. அப்போ உயிர்கள் சிவசன்னதியில் இருந்து கொண்டும் சிவபெருமானை அறிய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், உயிர்கள் உலகத்தை அறிகின்றன சொன்னோம், உலகத்தையும் தாமே அறிகின்றன இல்ல, திருவருளின் துணை கொண்டுதான் அறிகின்றன. ஆனால் என்ன அறியவில்லை? தமக்கு உலகத்தை காட்டுகின்ற அந்த திருவருளை உயிர்கள் அறியவில்லை. யாரோட துணை கொண்டு நாம் உலகத்தை அறிகின்றோமோ, அந்த துணை செய்கின்ற அருளை, அந்த அருளின் தலைவனாகிய சிவனை இந்த உயிர்கள் அறிந்திருக்கவில்லை. அதே என்ன காரணம் என்று சொன்னால், எடுத்துக்காட்டு சொன்னார், ஒளியில இருந்துகிட்டே அந்த ஒளியை காண முடியாம இருக்கின்றதே கூகை, அதை போல. அப்ப இதுக்கு உண்டான காரணம், உண்மையான காரணத்தை அடுத்த அதிகாரத்தில் சொல்வார்கள். அதான் அடுத்த அதிகாரத்துக்கு அப்படி நம்மளை அழைத்து வருகின்றார்கள். ஆணவமலத்தை பற்றி சொல்ல போகின்றார் அடுத்த அதிகாரத்தில். இந்த ஆணவமலம் அறிவை தடை செய்வதனால்தான் அறிய முடியவில்லைன்னு அங்க தெளிவாக விளக்குவார்கள். அடுத்த இந்த அதிகாரத்தின் இறுதி குறட்பா, இப்படி சிவசன்னதியில் இருந்து கொண்டே சிவபெருமானையும் அருளையும் அறியாமல் இருக்கின்றனவே இந்த உயிர்கள். அறியாமல் இருப்பதனால எவ்வளவு நஷ்டம் அந்த உயிர்களுக்கு. உலகத்தையே அறிந்தறிந்து வினைகளை ஈட்டி உலகத்திலேயே மீடமேட பிறந்து சொல்லனாத துன்பங்களை எல்லாம் இந்த உயிர்கள் திரவெடுத்து அனுபவிக்கின்றனவே. அன்றளவும் ஆற்றும் அளவொன்றில்லா இடர், அளவில்லாத இடர்களை துன்பங்களை அன்றளவும் ஆற்றும் உயிர். அன்று தொட்டு இன்று வரை இந்த உயிர்கள் அளவில்லாத இடர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அருள் தெரிவது என்று இந்த உயிர்கள் திருவருளை உணர்வது எப்போது? அந்தோ என்று இறங்கி கூறுகின்றார்கள். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவொன்றில்லா இடர் என்பது குறட்பா. நாம் எப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும்? அன்று, அன்றளவும்னா அன்று முதல் இன்றளவும் அப்படின்னு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்றளவும் அளவொன்று இல்லா இடர் ஆற்றும் உயிர் அருள் தெரிவது என்று அந்தோ என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆக இறுதி பாடலை உபதேசமாக, நமக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய உபதேசமாக, இத்தனை காலமும் திருவருளையே உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த திருவருளை உணராமல், அந்த திருவருளை உணர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்முறைகளிலே ஊக்கம் காட்டாமல் பொழுதை கழித்து வருகின்றீர்களே என்ற ஒரு விழிப்புணர்ச்சியினை நமக்கு ஊட்டு வகையிலே அருமையான உபதேசமாக வைத்துள்ளார்கள். ஆக இந்த உயிரவை நிலையினை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றார்கள். ஆக இந்த உயிரவை நிலையிலே நாம் தெரிந்து கொண்டது தொகுப்பு என்னவென்றால், உயிர்கள் எண்ணற்றவை. அது நாம் எழுது பிறந்த பிறவிகள் போலவும் பிறக்க இருக்கின்ற பிறவிகள் போலவும் முத்தி அடைந்த உயிர்களும் முத்தி அடைய இருக்கின்ற உயிர்களும் எண்ணற்றவை. எண்ணற்ற எல்லா உயிர்களும் மூன்று வகைப்படும் என்று இரண்டாவது குரட்பா சொன்னது. மூன்றாவது குரட்பாவிலே அந்த மூவகை ஆன்மாக்களுமே ஆணவ மலச்சார்புடைய ஆன்மாக்கள். அதிலே மாயாமலச்சார்புடைய ஆன்மாக்கள் தம்முடைய ஆணவ மலச்சார்பினையே அறிந்திருக்கவில்லை என்பது. அடுத்த குரட்பாவிலே என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உயிர்களுக்கு தானாகவே செயல்படக்கூடிய சுதந்திரமான செயல் கிடையாது. ஏனென்றால் நனவில் கண்டவற்றை கனவிலே ஒழுங்காக காணக்கூட தெரியவில்லை உயிர்களுக்கு. ஆகவே தன்னிச்சையாக செயல்பட முடியாது இந்த உயிர்கள். அடுத்த குரட்பாவிலே தானே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவும் இந்த உயிர்களுக்கு கிடையாது. அப்படி தானே அறிந்து கொள்ளணும்னா பொறியில்லாமல் இந்த உயிர்களால் அறிய முடியவில்லையே என்று கேட்கின்றார்கள். அதற்கு அடுத்த குரட்பாவிலே அதை பற்றி இந்த உயிர்களை சடம் என்றும் சொல்லிவிடக் கூடாது. அறிவு உண்டு, திருவருள் அறிவித்தால் இந்த உயிர்கள் அறியும். அறிவு இல்லை என்றால் திருவருளாலோ ஆணவ மலத்தாலோ உலகத்தாலோ இந்த உயிர்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ இல்லை. ஆகவே உயிர்களுக்கு அறிவு உண்டு, அது உணர்த்த உணரும் ஆய்வாகும் என்று சொன்னார்கள். அத்தகைய அறிவை கொண்டு இந்த உயிர்கள் மலச்சார்போடு இருக்கும் பொழுது உலகத்தை சார்ந்து உலகத்தை அறிந்து வரும். மலச்சார்பின் நீங்கி அருளை சார்ந்த பிறகு சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிந்து வரும். ஆக அசத்தாம் உலகத்தையும் சத்தாகிய சிவத்தையும் அறிவதனாலே இந்த உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும் என்று தெரிவித்தார்கள். அப்படி சார்ந்ததன் வண்ணமாய் விளங்கக்கூடிய பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக அடுத்த குரட்பாவிலே ஆகாயத்தையும் கண்ணையும் உயிர்த்துணர வைத்தார்கள். ஆகாயமும் கண்ணும் இருளை சார்ந்த போது இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்த போது ஒளிமயமாகவும் விளங்குவன. அதுபோல் உயிர்கள் உலகத்தை சார்ந்த போது உலகமயமாகவும் சிவத்தை சார்ந்த போது சிவமயமாகவும் விளங்குவன என்று சொன்னார்கள். அடுத்த குரட்பாவிலே உலகத்தை சார்ந்த போதும் சிவ வியாபகத்துக்குள்ளேதானே உயிர்கள் இருக்கின்றன, அப்படி இருந்தும் ஏன் சிவத்தை உணரவில்லை என்று சொன்னால், கூகை சூரிய ஒளியினுடைய வியாபகத்துக்குள் இருந்தாலும் கூகையின் கண்ணுக்கு ஒளி இருளாக இருப்பது போல மலச்சார்பற்ற உயிர்களுக்கு திருவருள் அறிய முடியாததாக இருக்கின்றது என்று தெரிவித்தார்கள். இறுதி குரட்பாவிலே இவ்வாறு அருள் வெளிக்குள்ளே இருந்து கொண்டும் அந்த திருவருள் வெளியினை அறியாமல் தன்முனைப்போடு இந்த உயிர்கள் வாழ்ந்து பல பிறவிகளை ஈட்டி அளவொன்றில்லா இடர்பாடுகளை அனுபவித்து வருகின்றனவே இந்த உயிர்கள். இந்த உயிர்கள் திருவருளை உணர்ந்து பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவது எப்போது என்று கேட்கின்றார்கள். என்ன பெரிய கடல்ல மாட்டிட்டு இருக்கோம், எப்ப எவ்வளவு பெரிய கடல்ல இருக்கா, இவன் இந்த கடலை கடந்து கரை சேர்வது எப்போதுன்னு கரையில் இருப்பவர் சொல்வது மாதிரி இங்கே சொல்கின்றார்கள். அப்ப முதல்ல என்ன தெரிய வேண்டும் என்றால், நாம் ஒரு பெரிய கடலுக்குள்ளே இருக்கின்றோம். என்ன உரை இருக்கின்றது நான் கேட்டிருக்கேன், என்ன உரை இருக்கின்றது, எல்லாம் சௌக்கியமா இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய அருளாளர்கள் என்ன சொல்கின்றார்கள், பிறவி என்ற பெரிய கடலுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றார். அப்ப முதல்ல என்ன உணர்ச்சி வரணும், நாம மாட்டிக்கொண்டிருக்கின்றோங்கிற உணர்ச்சி வரணும். அது வருது வரைக்கும் மீள்வதற்கு எந்த சிந்தனையும் அங்கே எழுவதில்லை. ஆகவே பிறவி என்ற பெருங்கடலிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அந்த பிறவி கடலிலே நாம் சிக்கியிருக்கின்றோம் என்ற விழிப்புணர்ச்சி முதலில் வந்தால்தான் அதிலிருந்து மீள்வதற்குரிய உபாயங்களை தேட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட தக்க உபாயங்களை இனி வரக்கூடிய அதிகாரங்களிலே ஆசிரியர் சொல்ல இருப்பதனாலே அந்த உபாயங்களை நாம் சிரத்தையோடு கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரட்பாவிலே நம்மை ஆயத்தம் செய்கின்றார். இப்படி பிறவியாகிய சுழிக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள் இதனின்றும் மீண்டு அருளை தெரிவது எப்போது என்று கேட்கின்றார்கள். ஆகையினாலே இந்த ஆசிரியருடைய நூல் உரைக்கின்ற பாங்கினை பார்க்கும் பொழுது போன அதிகாரத்திலும் சரி இந்த அதிகாரத்திலும் சரி இறுதி குரட்பாவினை உபதேசமாக வைக்கின்றார்கள். ஒரு அதிகாரத்திற்கு 10 குரட்பாக்கள் என்று எடுத்துக்கொண்டார்கள். 9 குரட்பாக்களிலே அதிகாரத்திற்குரிய செய்திகளை எல்லாம் அழகுற தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். 10வது குரட்பாவிலே உயரிய உபதேசம் ஒன்றினை வைக்கின்றார்கள். அதான் முதல் அதிகாரத்தை நான் நினைத்து எண்ணி பார்த்தோம் என்றால் 9 குரட்பாக்களை சொல்லி அதன் மூலம் பதியினுடைய தலைமைப்பாட்டினை உணர்த்திய ஆசிரிய பெருந்தகை 10வது குரட்பாவில் என்ன சொன்னார், இப்படி பதிப்பொருளாகிய சிவம் உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அந்த பதிப்பொருள் மிகவும் கருணை உள்ளது மேன்மை உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அறிந்ததன் பயன் என்ன, அந்த பதிப்பொருளாகிய சிவத்தை நீ தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று உபதேசமாக 10வது குரட்பாவை சொன்னார். அதுபோல இந்த 2வது அதிகாரத்திலும் உயிர்கள் இப்படி அறிவிக்க அறிபவை செலுத்த செய்பவை, இந்த உயிர்கள் உலகத்தை தான் சார்ந்திருக்கின்றன, திருவருளின் துணை இருந்தும் திருவருளை அறியாமல் இருக்கின்றன, திருவருள் எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றது. ஆனாலும் அந்த திருவருளை துணை கொள்ளும் சிந்தனையின்றி இந்த உயிர்கள் இதனே வாழ்கின்றன. அதன் மூலமாக பல பிறவிகளை எடுத்து அல்லல் படுகின்றன. எனவே நம்மோடு இரண்டர கலந்திருக்கின்ற திருவருளை நாம் அறிவது எப்போது, உய்வது எப்போது என்ற அரிய சிந்தனையை நம்மிடத்திலே எழுப்பி இந்த உயிரவை நிலை என்ற இந்த அதிகாரத்தினை ஆசிரியர் நிறைவு செய்கின்றார். ஆக இந்த அளவிலே இந்த உயிரவை நிலை அதிகாரத்தை நிறைவு செய்த அளவிலே இன்றைய சைவ சித்தாந்த சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பை சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த சித்தாந்த சாத்திர சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வர் சீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.